السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اس وقت میں
போதுநான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களின் சில சம்பவங்களை எடுத்து கூறுவேன். இதில் அந்த சஹாபாக்கள் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையை எடுத்துக்காட்டும் சம்பவங்கள் உள்ளன. சஹாபாக்களின் மீது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்கள் ஏற்படுத்திய சிறந்த தாக்கம், அந்த நூட்களை படித்ததால் அவர்களின் உள்ளங்களில் சத்தியம் வெளிப்பட்டது. இது தொடர்பான ஓரிரு சம்பவங்கள் உள்ளன. அவ்வாறே அல்லாஹ் தாலா கனவுகளின் மூலமாக அவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்டினான் என்பதற்கான சில சம்பவங்களும் உள்ளன. சம்பவங்கள் யாவும் மிக நீண்ட சம்பவங்களாகும். எனவே அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துள்ளேன். ஹஜரத் ஷேக் ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் ரலில்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை எனது அண்ணனின் மனைவி உடல்நலம் சரியில்லாமல் ஆனார்கள். இனி காதியான் செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணினோம். அதாவது காதியானுக்கு அழைத்து செல்லலாம், அங்கு முதல் ஹலிபத்துல் மசீஹ் அவர்கள் மருத்துவர் ஆவார்கள், அவர்களிடம் சிகிச்சை பெறலாம், அல்லது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் துஆவிற்காக விண்ணப்பிக்கலாம் என்று எண்ணினார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அங்கு சென்றோம், தாயாரும் சகோதரரும் உடன் இருந்தார்கள். வழியில் நாங்கள் அவர்கள் கைகளால் எழுதியுள்ளார்கள், அதை வாசிக்க முடியவில்லை. எனினும் அவர்கள் இவ்வாறு தான் எழுதியுள்ளார்கள். அதாவது நோயுற்றிருந்த பெண்ணிடம் மௌலவி நூருதீன் சாஹிபிடம் சிகிச்சை பெற்றுக்கொள் என்று ஹசரத் சாஹிப் கூறுவார்கள். ஆனால் நான் ஹுசூர் உங்களிடமே சிகிச்சை பெற விரும்புகின்றேன், மௌலவி சாஹிபிடம் ஒருபோதும் சிகிச்சை பெறமாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று கூறி புரிய வைத்தோம். அவர் கூறுகின்றார், நாங்கள் காதியான் சென்றடைந்தோம், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌலவி சாஹிப் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த பெண், ஹுசூர் நான் மௌலவி சாஹிபிடம் சிகிச்சை பெற தயாராக இல்லை, ஹுசூர் நீங்களே சிகிச்சை செய்யுங்கள் என்று கூறினார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மருந்து எழுதினார்கள், 3 பாட்டில்கள் தேன் வீட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் நாளை லூதியானாவிற்கு செல்கிறேன், நீங்கள் இந்த சிகிச்சையை தொடங்குங்கள், நோய் மிகவும் அபாய நிலையில் உள்ளது, எனவே எனக்கு கடிதம் மூலமாக தகவல் கொடுங்கள் அல்லது நேரில் வாருங்கள் என்று கூறினார்கள். அவர் கூறுகின்றார், நாங்கள் அந்த மருந்து சீட்டை வாங்கி ஹசரத் மௌலானா நூருதீன் சாஹிபிடம் காண்பித்தோம். அவர்கள் கூறினார்கள், இந்த நோயாளிக்கு இந்த மருந்து மிகவும் தீங்கிழைக்கக்கூடியதாகும். நான் இந்த மருந்தை இவ்வாறான நோயாளிக்கு கொடுத்தால் அவர் ஒரே நிமிடத்தில் மரணமடைந்து விடுவார். ஆனால் இந்த மருந்தை ஹுசூர் எழுதி கொடுத்துள்ளார்கள், எனவே இந்த பெண் கண்டிப்பாக குணமடைந்து விடுவாள் என்றார்கள். எனவே நாங்கள் அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தினோம். அந்த பெண் 2-3 நாட்களில் குணமடைந்து விட்டாள். ஹசரத் முதல் கலீஃபத்துல் மசீஹுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. எனவே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூருதீனை போன்றவர்கள் எனக்கு கிடைத்தால் புரட்சி ஏற்பட்டுவிடும் என்று கூறினார்கள். அந்த கிராமவாசிகளுக்கும் முழுமையான நம்பிக்கை இருந்தது. மருந்து எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் என்று கூறி பயன்படுத்தினார்கள். இதனால் குணம் கிடைத்தது. அல்லாஹ் தாலா நிவாரணம் வழங்கினான். ஹசரத் மியா முகமது ஷரீப் சாஹிப் காஷ்மீரி ரலிலாஹு அன்பு அறிவிக்கின்றார்கள், மியா ஜமாலுத்தீன் சாஹிப் ஷேக்வானி மௌலவி இமாமுத்தீன் சாஹிப் ஷேக்வானியின் சகோதரர் ஆவார். ஹுசூரிடம் கூறினார், ஹுசூர் பள்ளிவாசலின் மேல் தளத்தில் இருந்தார்கள். அப்போது ஹுசூர், இவர் எமது சகோதரர் முகமது ஷரீப் ஆவார். இவருடைய ஊரில் பிளேக் நோய் கடுமையாக உள்ளது, இவருக்காக துவா செய்யுங்கள் என்றார். அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து, பிளேக் நோய் எந்த மாதிரியாக இருக்கிறது என்று கேட்டார்கள். நான் கூறினேன், முதலில் எலிகள் இறக்கின்றன என்றேன். அதற்கு அவர்கள், இது இறைவன் புறமிருந்து ஒரு நோட்டீஸ் ஆகும் என்றார்கள். பிறகு நான், ஹுசூர், சிவப்பு கொப்புளங்கள் தோன்றினால் அந்த நோயாளி பிழைத்துக் கொள்கிறார், மஞ்சள் கொப்புளங்கள் வந்த நோயாளி பிழைப்பதில்லை என்றேன். நீங்கள் அங்கு செல்வதுண்டா என்று ஹுசூர் கேட்டார்கள். நான் செல்லலாமா என்று கேட்டேன். தவிர்ப்பது நல்லது என்று கூறினார்கள். பொதுவாக அவர்களுக்கு அருகில் செல்லாதீர்கள், ஆனால் ஈமானின் உறுதி கொண்டவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் பிளேக்கால் மரணிக்க மாட்டார் என்றார்கள். அதற்கு நான், எனது மனைவி பிளேக் நோயால் மரணித்து விட்டாள் என்றேன். ஹுசூர் கூறினார்கள், என் மீது அவளுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கவில்லை என்று தெரிகிறது, ஈமான் இருந்தால் இவ்வாறு நோயால் மரணித்திருக்க மாட்டாள் என்றார்கள். அவர் கூறுகிறார், அவர் பையத் செய்யவில்லை என்று நான் புரிந்து கொண்டேன். பிறகு நீங்கள் இஸ்திக்ஃபார் ஓதுங்கள் என்று ஹுசூர் கூறினார்கள். எங்களது முழு குடும்பமும் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தது. ஹுசூருக்கு கடிதம் எழுதினேன், இஸ்திக்ஃபார் ஓதுங்கள் என்று மீண்டும் பதில் எழுதினார்கள். நாங்கள் இஸ்திக்ஃபார் ஓதினோம். இதனால் அல்லாஹின் அருளால் நாங்கள் அனைவரும் சுகமடைந்து விட்டோம். மியா முகமது ஷரீப் சாஹிப் காஷ்மீரி ரலிலாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஜமாலுத்தீன் சாஹிப் ஷேக்வானி மியா சித்திக் சாஹிப்பின் தந்தை என்னிடம் கூறினார், பாதுஷா தேரை கப்படம் செய்ய பரக்கத் தூண்டேங்கே, அதாவது மன்னர்கள் உமது ஆடையிலிருந்து பரக்கத்தை தேடுவார்கள் என்பது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு இல்ஹாம் ஆகும், எங்களுக்கு பரக்கத் கிடைக்காதா என்று எண்ணினேன். அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஹுசூரின் தலைப்பாகையின் ஒரு துணி கிடைத்தது, அதை தமது கண்களில் தடவினார்கள். இதனால் அவர்களின் கண்கள் குணமடைந்தன. அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கும் கண்களில் வீக்கம் இருந்தது, நானும் எனது கண்களில் தேய்த்தேன், அது குணமடைந்தது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களின் தாக்கம் தொடர்பான 2 சம்பவங்கள் உள்ளன. ஹசரத் மியா முகமது தீன் சாஹிப், மியா நூருத்தீன் சாஹிப்பின் மகன் கூறுகின்றார்கள். அவர்கள் சில கருத்துக்களை மேலே கூறியுள்ளார்கள், அதன் தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள். நான் முன்னதாக கூறியுள்ளேன், அதாவது ஆரியர்கள், பிரம்ம சமாஜை சேர்ந்தவர்கள், நாஸ்திகர்கள் ஆகியோரின் சொற்பொழிவுகளின் தீய விளைவுகள் என்னையும் என்னை போன்ற இன்னும் பலரையும் சீரழித்து விட்டது, அதாவது இறைவனை விட்டு விலக்கிவிட்டது, இஸ்லாத்தை விட்டு விலக்கிவிட்டது. இந்த தீய விளைவுகளின் தாக்கத்தால் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போது பராஹினி அஹமதியா படிப்பதற்கு கிடைத்தது, அதை படிக்க ஆரம்பித்தேன். இதுவும் அல்லாஹ் தாலாவின் அருளாகும். அவன் நூட்களை படிப்பதற்கு நற்பாக்கியம் வழங்கியுள்ளான். இந்த நற்பாக்கியத்தை பெறாத பலர் இருக்கின்றனர், அவர்களின் இயல்பில் பிடிவாத தன்மை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தாலா இவருக்கு அருள் புரிந்தான். இவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு பராஹினி அஹமதியா கிடைத்தது, அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அதை வாசித்துக் கொண்டிருக்கையில் இறை இருப்பை பற்றி படிக்கும் போது 90வது பக்கத்தில் 2வது அடிக்குறிப்பையும் 149வது பக்கத்தின் 11வது அடிக்குறிப்பையும் வாசிக்கும் போது எனது நாத்திக கொள்கை கற்பூரத்தை போன்று மறைந்து விட்டது. இது ரூஹானி ஹசாயினின் முதல் பாகத்தின் 78வது பக்கமாகும். இவர் அடிக்குறிப்பு எண் 2 என்று எழுதியிருக்கிறார். உருதுவில் எண்கள் எழுதப்பட்டிருக்கும், எனவே இது 2 அல்ல, மாறாக அடிக்குறிப்பு எண் 4 ஆகும். இவ்வாறே ரூஹானி ஹசாயினின் முதல் பாகத்தின் 153வது பக்கத்தில் இவர் குறிப்பிட்டுள்ள அந்த மேற்கோள் காணப்படுகிறது. அது அடிக்குறிப்பு எண் 11 முதல் ஆரம்பமாகி 4-5 பக்கங்கள் தொடர்ந்து இக்கருத்து உள்ளது. இதை வாசித்தால் அல்லாஹ் தாலாவின் இருப்பு பற்றிய கருத்து தெளிவு பெறுகிறது. ஆக எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகின்றார்கள், நான் இந்த பகுதியை படித்ததும் உடனடியாக எனது நாத்திகம் கற்பூரத்தை போன்று மறைந்துவிட்டது. தூங்குபவரோ அல்லது மரணித்த ஒருவரோ உயிர் பெற்று எழுவது போல் என் கண்கள் திறந்தன. குளிர்காலம் ஜனவரி 1893 19 தேதி ஆகும். நள்ளிரவு நேரமாக இருந்தது. நான் இறைவன் இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து அவன் இருக்கிறான் என்ற நிலையை அடைந்தேன். அதாவது இங்கு அல்லாஹ் தாலாவின் இருப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. ஹசரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் போது இதை உருவாக்கியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. மேலும் இதை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும் ஆகும். இவ்விரண்டு கருத்துக்களையும் இறை இருப்பிற்கான ஆதாரமாக ஹசரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் இருக்கின்றான் என்ற இந்த உணர்வுதான் உண்மையில் அல்லாஹ் தாலாவின் மீது நம்பிக்கையை உருவாக்குகின்றது. ஆக இந்த கருத்து மிகவும் ஆழமானது. இதன் விளக்கத்தை இப்போது கூறிவிட முடியாது. பராஹினி அஹமதியாவில் அது எழுதப்பட்டுள்ளது, அதை படியுங்கள். அவர் கூறுகின்றார், நான் இந்நூலை படித்துக் கொண்டிருக்கும் போது நள்ளிரவு நேரமாக இருந்தது. இறைவன் இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து அவன் இருக்கின்றான் என்ற நிலையை அடைந்தேன். அதை வாசித்தவுடன் தௌபா செய்ய வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் ஏற்பட்டது. நான் உடனே தௌபா செய்தேன். புதிய மண்பானையில் குளிர்ந்த தண்ணீர் வெளியே முற்றத்தில் இருந்தது. ஜனவரி மாதம் மண்பானை தண்ணீர் எவ்வளவு குளிராக இருக்கும் என்று நீங்களே சற்று யூகித்து பாருங்கள். என் பக்கத்தில் கட்டில் இருந்தது. எனது வேஷ்டியை குளிர்ந்த தண்ணீரில் துவைத்தேன். மங்து என்ற பெயரையுடைய எனது வேலைக்காரர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் துவைத்துக் கொண்டிருந்ததால் கண்விழித்தார். என்ன ஆகிவிட்டது என்ற என்னிடம் அவர் கேட்டார். இந்த வேஷ்டியை என்னிடம் கொடுங்கள், நான் துவைத்து தருகிறேன் என்றார். ஆனால் நான் குடித்திருந்த அந்த மதுபானத்தால் ஏற்பட்ட இன்பம் யாரிடமும் பேசுவதை எனக்கு அனுமதிக்கவில்லை. இறுதியில் மங்து அமைதியாகிவிட்டார். அவர் கூறுகின்றார், நான் ஈரமான வேஷ்டியை உடுத்திக் கொண்டு தொழ ஆரம்பித்தேன். மங்து அதை பார்த்து கொண்டே இருந்தான். மிகுந்த ஈடுபாட்டுடன் நான் மிக நீண்ட நேரம் தொழுதேன். இதனால் எனது வேலைக்காரர் மங்து களைப்படைந்து தூங்கிவிட்டார். நான் தொழுது கொண்டே இருந்தேன். இந்த தொழுகையை பராஹியின் தான் தொழ வைத்தது. அதன் பின்னர் இதுவரை நான் தொழுகையை விட்டதில்லை. ஹசரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த அற்புதத்தை கூறவே நான் இந்த அழகிய நீண்ட முன்னுரையை எழுதியுள்ளேன். அதாவது பராஹினி அஹமதியா என்னுள் ஒரு புரட்சியை எவ்வாறு ஏற்படுத்தியது என்பதை கூறுவதற்காகவே நான் இந்த முன்னுரையை எழுதியுள்ளேன் என்று கூறுகிறார். அவர் கூறுகின்றார், வாலிப பருவத்தில் திருமணமாகாதவனாக நான் இருந்தேன். அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தை விடவும் உயரமாகவே சென்றுவிட்ட ஈமானை மீண்டும் கொண்டு வந்து என் உள்ளத்தில் நிலை நிறுத்தினார்கள். முசல்மான் ரா முசல்மான் பாஸ்கர்தன் என்பதை உண்மைப்படுத்துவனாக ஆக்கிவிட்டார்கள். அந்த இரவில் நான் நிராகரிப்பவனாக நுழைந்தேன். அதன் காலை பொழுது விடியும் போது முஸ்லீமாக நான் வெளிவந்தேன். பராஹினி அஹமதியாவை வாசித்ததன் காரணமாக முஸ்லீமாக எனக்கு விடிந்த காலை பொழுதில் நான் நேற்று மாலை வரை இருந்த அந்த முஹம்மதீனாக இருக்கவில்லை. எனது இயல்பில் வெட்க உணர்வு அதிகமாக இருந்தது. ஆனால் தீயவர்களுடன் சேர்ந்ததன் காரணமாக அந்த உணர்வு மறைந்திருந்தது. அல்லாஹ் தாலா தனது அருளாலும் ஹசரத் மசீஹ் மவ்வூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருளாலும் எனக்கு எனது வெட்க உணர்வு திரும்பவும் கிடைத்தது. அப்போது நான் இந்த வசனத்தின் நிழலின் கீழ் சுகம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். சூரா ஹுஜராத்தின் 7வது வசனம் என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இது 8 மற்றும் 9வது வசனங்களாகும். அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸ்ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன் ஃபத்லம் மினல்லாஹி வ நிஅமா வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் நம்பிக்கையை உங்களுக்கு விருப்பமானதாகவும் அதனை உங்கள் உள்ளங்களுக்கு அழகு வாய்ந்ததாகவும் ஆக்கியுள்ளான். மேலும் அவன் நிராகரிப்பையும் கொடுமையையும் கீழ்படியாமையையும் உங்களுக்கு வெறுப்பானவையாக ஆக்கியுள்ளான். இத்தகையோரே நேரான வழியை பின்பற்றுபவராவர். இது அல்லாஹ்வின் அருளும் வளமும் ஆகும். அல்லாஹ் நன்கு அறிபவனும் நுண்ணறிவுள்ளவனும் ஆவான். அவர் கூறுகிறார், ஈமான் கொண்டவுடன் எனக்கு எனது உள்ளத்தில் திருக்குரானின் மகிமையும் அதன் அன்பும் நிலை கொண்டது. ஈமானின் வேறாகிய ஷரியத்தின் அறிவை பெறுவதற்கான ஆர்வமும் கவலையும் ஆட்கொண்டது. அதன் பிறகு 1893-94 பராகினி அஹமதியாவை முழுவதுமாக வாசித்து முடித்தேன். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு நான் அதை வாசித்து வந்தேன். அதன் பிறகு ஐநாய கமாலாத்த இஸ்லாம் என்ற நூலை படித்தேன். அது தௌசியுல் மராம் என்ற நூலின் விளக்கமாகும். 12 நம்பர் வீடு, பலானி கிராமம், காரியா தாசில், குஜராத் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹசரத் கிப்லா முன்ஷி மிர்சா ஜலாலுத்தீன் சாஹிப் பென்ஷனர் அவர்கள் சியால்கோட் சாவடியிலிருந்து பலானிக்கு 2 மாதங்கள் விடுப்பு எடுத்து வந்தார். பலானியில் தான் நான் வேலை பார்த்து வந்தேன். அவரிடம் விலாசம் பெற்று பையத் கடிதம் எழுதினேன். அக்டோபர் 1894 அதற்கு பதில் கிடைத்தது. வெளிப்படையாக பையத் செய்வதும் அவசியமாகும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. எனவே நான் ஜூன் 5, 1895 அன்று முபாரக் பள்ளிவாசரின் மாடியில் இருந்த அறையின் வாசல் கதவின் கிழக்கு பகுதியில் வைத்து ஹசரத் சாஹிபிடம் பையத் செய்தேன். ஹசரத் மியான் நூருதீன் சாஹிபின் மகன் முகமது தீன் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் மார்க்க அறிவு இல்லாதவனாவேன், மௌலவிகள் என்னை துன்புறுத்துவார்கள், நான் என்ன செய்வேன் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ஆனால் இதை கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களிடமோ அல்லது வேறு யாரிடமோ கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். நான் கேட்காமலேயே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இதற்கான பதிலை கூறினார்கள். அவர் கூறுகின்றார், மஸ்ஜித் முபாரக்கின் மேல் தளத்தில் மிஹ்ராபில் ஹசரத் சாஹிப் படுத்திருந்தார்கள். அவர்களின் தலை வடக்கு பக்கத்தில் இருந்தது. நான் முதுகுக்கு பின்னால் கிழக்கு பக்கமாக முகம் திருப்பி அவர்களின் கைகளை அமுக்கிக் கொண்டிருந்தேன். கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் அமுக்கிக் கொண்டிருக்கும் போதே உள்ளத்தில் தோன்றியது. அவர் கூறுகின்றார், படுத்திருந்தவாறே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் என் பக்கம் திரும்பி மிகவும் கம்பீரமான தொனியில், எமது நூட்களை படிப்பவர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார் என்று கூறினார்கள். இன்றும் நம்மிடம் இந்த களஞ்சியம் உள்ளது. அதை பெறுவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். இப்போது அல்லாஹ்வின் அருளால் நூட்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இன்னொரு ரிவாயத் உள்ளது. இன்னும் சொல்வதென்றால், 2 ரிவாயத்துகள் உள்ளன. முதலில் ஒன்று கூறிய பிறகு பெரிய ரிவாயத்தை எடுத்து கூறுவேன். ஹசரத் சௌத்ரி ஃபத்தா முகமது சாஹிப் கூறுகின்றார்கள், நவாப்தீன் என்ற எனது சகோதரருக்கு கனவு வந்தது. அதாவது ஹுசூர் என்னிடம் 8 அணா பைசா கேட்டார்கள். நானும் எனது சகோதரர் நவாப்தீனும் பைசா கொடுக்க சென்றோம். கனவை கூறியதும் ஹுசூர் கூறினார்கள், இந்த கனவின் விளைவாக நீ அறிவை கற்பாய் என்று கூறினார்கள். எனவே மௌலவி சிக்கந்தர் அலி சாஹிப் எங்களது கிராமத்திற்கு வந்ததும் அவரிடம் நானும் நவாப்தீனும் இன்னும் பலரும் திருக்குர்ஆன் ஓதினோம். பிறகு இன்னும் சில உருது புத்தகங்களையும் படித்தோம். இவ்வாறு ஹுசூரின் கூற்று நிறைவடைந்தது. பிறகு கூறுகின்றார்கள், எங்களது ஊரில் ஒரு அரச மரம் இருந்தது. அதை நாங்கள் மௌலவி நிஜாமுதீன் சாஹிபுக்கு விற்றோம். அப்போது எங்களது ஊரில் பிளேக் நோய் பரவியது. அந்த அரச மரத்தின் விலைக்குரிய ரூபாயை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் நடைப்பயிற்சிக்காக வந்தபோது தானமாக கொடுத்தோம். ஹுசூர் வழியிலிருந்து விலகி எங்களின் ஊர் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து துவா செய்தார்கள். இதனால் பிளேக் நோய் போய்விட்டது. ஹசரத் ஃபசல்தீன் சாஹிப் ரலிலாஹு அன்ஹு அவர்கள் தமது பையத்தின் சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் முதலில் ஒரு சுதந்திர சிந்தனையுடையவனாக இருந்தேன். சில வருடங்கள் சுதந்திர சிந்தனையிலேயே கழிந்தது. அதன் பிறகு மெல்ல மெல்ல சில நண்பர்களின் பேச்சை கேட்டு நான் நக்ஷபந்தி குடும்பத்தின் முரீதாகிவிட்டேன். ஏனெனில் எனது நண்பர்களும் நக்ஷபந்தி குடும்பத்தின் முரீதாவார்கள். எங்களது முர்ஷிது எங்களது ஊரிலேயே வசித்து வந்தார். இந்த குடும்பம் தம்மை ஷரியத்தை பின்பற்றுபவர்களாக கூறுவர். தமது வம்சவழி ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலிலாஹு அன்ஹு அவர்களை சேர்கிறது என்று கூறுவர். இதனால் பையத் செய்த தொடக்க காலத்தில் தொழுகை நோன்பு ஆகியவற்றை மிகவும் அதிகமாக வலியுறுத்தினார்கள். தஹஜ்ஜு தொழுகையையும் கடைபிடிக்குமாறு வலியுறுத்தினார்கள். தஹஜ்ஜு தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. கனவு வந்தால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற கட்டளையையும் சேர்த்து வழங்கியிருந்தார்கள். இந்த காலத்தில் எனக்கு பல கனவுகள் வந்தன. அதை நான் யாரிடமும் கூறியதில்லை. நான் கட்டிட பணியை செய்து வந்தேன். வேலை கிடைக்காத காரணத்தால் நான் எனது முர்ஷிதிடம் அனுமதி பெற்று மனைவியுடன் அமிர்தசர் சென்று விட்டேன். அங்கு வாடகைக்கு ஒரு வீட்டில் தங்கினேன். அங்கேயே வேலையும் செய்து வந்தேன். 2 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் நான் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு ஜிக்ர் ஓதுவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு தூக்கம் வந்தது. நான் தொழுகை விரிப்பில் படுத்துவிட்டேன். கனவு பார்த்தேன். வானத்திலிருந்து மனித வடிவில் வானவர்கள் வந்து எனக்கு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் இடைவெளி விட்டு வட்டமாக அமர்ந்து கொண்டார்கள். தளபதி பதவியில் இருந்த ஒருவர் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். அவர் அமர்ந்தவுடன் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனம் வானத்திலிருந்து இறங்கியது. அந்த வட்டத்திற்குள் அந்த சிம்மாசனம் வைக்கப்பட்டது. இராணுவம் முழுவதும் மரியாதையின் நிமித்தமாக எழுந்து நின்றது. அப்போது அந்த சிம்மாசனத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்த வடிவம் கொண்ட 2 சான்றோர்கள் உட்கார்ந்தார்கள். அந்த இருவரும் ஒளி வடிவமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லா புறமும் ஒளியாகவே இருந்தது. அப்போது என் பக்கத்தில் இருந்த அந்த தளபதியிடம் இந்த சான்றோர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது அவர், வலது பக்கத்தில் இருக்கும் பெரியவர் இறைவனுக்கு விருப்பமான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இடது பக்கம் இருப்பவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான இப்னு மரியம் ஆகும் என்றார். நான் இப்னு மரியம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் ஆகும். அவர் இஸ்ராயலின் நபி ஆவார் என்றேன். அதற்கு அவர், இவர் அவர் அல்ல, அவரோ இறந்து விட்டார். இவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான இப்னு மரியம் ஆவார் என்றார். அதன் பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருள் மிகுந்த நாவினால் அந்த தளபதியிடம், நீ உரத்த குரலில் மக்களுக்கு கூறுவீராக, நமது இப்னு மரியம் வந்தால் அவரை பின்பற்றுவது உங்களுக்கு அவசியமாகும். அவரை பின்பற்றாதவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று கூறுங்கள் என்றார்கள். அந்த சமயம் எனது மனைவி என்னை எழுப்பி, சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் தஹஜ்ஜுதிற்கு பிறகு ஒருபோதும் தூங்கியது கிடையாது, எழுந்து தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லுங்கள் என்றார். நான் அப்போது என் மனைவியிடம், என்னை ஏன் எழுப்பினாய் என்று மிகுந்த கோபமடைந்தேன். அடுத்த நாள் நான் ஊருக்கு சென்றேன். எனது கனவு எல்லாவற்றையும் நான் எனது முர்ஷிதிடம் கூறினேன். அவர், உனக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று கூறினார். பிறகு, நாம் அந்நியர்களின் பகுதியில் இருப்போம், விரைவில் இப்னு மரியம் இறங்குவார் என்றார். அதாவது அவர் கனவுக்கு இவ்வாறு விளக்கம் கொடுத்தார். இக்காலகட்டம் மசீஹ் மவ்ஊதின் காலகட்டமே ஆகும். அவரை அடைந்தவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள் ஆவார்கள் என்று அந்த முர்ஷித் அவருக்கு பதில் அளித்தார். அதன் பிறகு அவர் கூறுகின்றார்கள், நான் நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட துறையில் கட்டுமான பணி செய்தேன். ஒரு கிளர்க் மூலமாக இந்த பணி எனக்கு கிடைத்தது. இந்நாட்களில் பல கனவுகள் வந்தன. பீர் முர்ஷித் கனவுகளை யாரிடமும் கூறக்கூடாது என்று கூறியதன் காரணமாக நான் யாரிடமும் சொல்லாமல் இருந்தேன். 15-20 வருடங்கள் வரை நான் பணியாற்றினேன். பிறகு வேலையை விட்டு விலகி எனது ஊருக்கு திரும்பி சென்று விட்டேன். அங்கு என் வீட்டிலேயே வசித்து வந்தேன். எனவே எனது சகோதரரில் ஒருவரான மௌலவி முகமது சிராக் சாஹிப் எனக்கு ஆசிரியராகவும் இருந்தார். அவர் அஹ்லே ஹதீஸ் பிரிவில் மிகவும் உறுதியானவராவார். நான் வேலையை விட்டு திரும்பி வந்ததும் அவரை அஹ்மதி தரிகாவை சேர்ந்தவராக கண்டேன். அதாவது அவர் அஹ்மதியாக இருந்தார். அவர் என்னுடன் ஹஜ்ரத் சாஹிப்பின் ஜமாத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் நான் அதில் ஆர்வம் காட்டவில்லை. ஏனெனில் நான் ஃபக்கீர்மார்களை நம்பியிருந்தேன். ஃபக்கீர்கள் தான் உண்மையான ஷரியத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள் என்று நான் நம்பியிருந்ததன் காரணமாக மௌலவி சாஹிப்பிற்கு எந்த பதிலையும் கூறவில்லை. ஆம், இந்த காலத்தில் மக்கள் இவ்வாறான வியாபாரத்தை நடத்துகின்றார்கள். அவர்கள் இறைவனின் படைப்பினங்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று மட்டும் கூறினேன். எனவே எனது முர்ஷிதிடம் இது பற்றி கேட்டு ஆராய வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஹஜ்ரத் சாஹிப்பின் இந்த வாதம் சரியா, அவர் இறைவனின் புறமிருந்து வந்தவரா, அல்லது இது வெறும் ஏமாற்றமா என்று கேட்டறிய வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றேன். பீர் சாஹிப்பின் மகனிடம் ஹஜ்ரத் எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவர் அழுது கொண்டே முர்ஷித் 2 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக கூறினார். அவரது மறைவு செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க மறந்துவிட்டோம், மன்னித்து விடுங்கள் என்றார். எனக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டது, துயரம் ஏற்பட்டது. நான் அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டேன். ஒரு நாள் மீண்டும் மௌலவி சாஹிப் என்னிடம் கூறினார், நீ படித்தவன் ஆவாய், ஹசரத் சாஹிப்பின் நூட்களை பார்க்க வேண்டும், அதாவது ஹசரத் மசீமுத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களை படிக்க வேண்டும் என்று கூறி உடனடியாக ஜல்சா மசாஹிப் மோத்சு என்ற பெயரை கொண்ட நூலை எனக்கு கொடுத்தார்கள். அதை நான் முழுவதுமாக படித்து முடித்தேன். பிறகு எனக்கு பராஹின் அஹமதியாவின் 4 பாகங்களையும் கொடுத்தார்கள். அதையும் நான் முழுமையாக வாசித்தேன். உடனடியாக ஹசரத் முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இவ்வாறு தகுதியான ஒரு மனிதர் யாரும் தோன்றவில்லை. மேலும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாம் அல்லாத பிற எல்லா மதங்களையும் இஸ்லாத்தின் உண்மையின்பால் அழைப்பு விடுக்கும் ஒரு நூலை யாரும் இதுவரை வெளியிட்டதும் இல்லை என்று என் உள்ளத்தில் போடப்பட்டது. அவர் கூறுகின்றார்கள், அதன் பிறகு என் உள்ளம் தடுமாற்றம் அடைந்தது. இவ்வாறு உலகத்திற்கு முன்னால் உண்மையை எடுத்துரைக்கும் இவர் உண்மையாளர் என்று நான் பையத் செய்தால் நான் உண்மையாளரிடம் பையத் செய்துவிட்டேன் என்று கருதலாம். ஆனால் இவர் தமது வாதத்தில் பொய்யர் என்றால் இந்நிலையில் நான் ஒரு பொய்யரின் பையத்தில் இணைந்தவனாகி விடுவேனே என்று தோன்றியது. இவ்வாறு இதில் 2 மாதங்கள் வரை நான் கழித்தேன். மௌலவி சாஹிப் எனக்கு எல்லா வகையிலும் புரிய வைத்தார்கள், ஆனால் உள்ளம் ஏற்கவில்லை. ஒருமுறை ரமலான் மாதத்தின் முதல் தேதி அன்று நான் இறைவனிடம் மிகவும் பணிவுடன் உருக்கத்துடன் துவா செய்தேன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த நபர், அதாவது மிர்சா சாஹிப், உண்மையாளர் என்றால், இவரை சீர்திருத்தவாதியாக அனுப்பியிருக்கிறாய் என்றால், நீ எனக்கு உன்புறமிருந்து வெளிப்படையாகவோ அல்லது கனவின் மூலமாகவோ எனக்கு அடையாளம் காட்டுவாயாக. எனக்கு நீ அடையாளம் காட்டாவிட்டால் கியாமத் நாளின் போது எனக்கு எதிராக உன்னிடம் எந்த ஆதாரமும் இருக்காது. ஏனெனில் உண்மையாளர் மற்றும் பொய்யர் யார் என்று பிரித்தறியும் சக்தி என்னிடம் இல்லை, அவ்வளவுதான் என்று துவா செய்தேன். ரமலான் 15 கழிந்த பிறகு நான் தஹஜ்ஜு தொழுகைக்கு பின்னர் நான் ஒருமுறை தொழுகை விரிப்பில் படுத்து தூங்கிவிட்டேன். அப்போது கனவு கண்டேன். நானும் என்னுடன் ஒரு நபரும் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். வழியில் ஒரு தோட்டம் தென்படுகிறது. அதன் சுற்றுச்சுவர் ஏறக்குறைய 3 உயரமாக இருக்கிறது. அந்த சுவருக்கு பக்கத்தில் சென்று பார்க்கிறோம். அந்த தோட்டம் சொர்க்கத்தின் முன்னுதாரணம் போன்று இருக்கிறது. அதில் ஆறுகள் ஓடுகின்றன, ஆனால் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து இருக்கிறது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பது தெரிகிறது. அதில் மிகவும் உயரமான அரண்மனைகள் தென்படுகின்றன. அந்த தோட்டத்திற்குள் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் எண்ணினோம். எனவே நாங்கள் இருவரும் அதன் சுற்றுச்சுவரை தாண்டி உள்ளே செல்ல நாடினோம். ஆனால் நாங்கள் மிகவும் கடினமாக முயற்சி செய்தும் சுற்றுச்சுவரை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை. அவர் தனது நீண்ட கனவை கூறுகின்றார். பிறகு கண்டிப்பாக உள்ளே செல்ல வேண்டும் என்று உறுதி கொண்டோம். இதன் கதவு எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம் என்று கூறி அத்தோட்டத்தின் 3 பக்கத்தில், அதாவது தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு ஆகிய திசைகளில் தேடி பார்த்தும் அதன் கதவு கிடைக்கவில்லை. பிறகு கிழக்கு திசையை நோக்கி செல்லலாம், ஒருவேளை அந்த பக்கம் இதன் கதவு நமக்கு கிடைக்கலாம் என்று கூறி அந்த தோட்டத்தின் கிழக்கு திசையின் பக்கம் சென்றோம். அங்கு ஒரு மரத்தின் நிழலில் ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்தோம். அந்த பெரியவர் தம் கையின் சைகையால் எங்களை அழைத்து கொண்டிருந்தார். இங்கே வாருங்கள், இதன் கதவு பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் வரவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தோட்டத்தின் கதவு கிடைக்காது என்று கூறி அழைத்தார். நாங்கள் அந்த பெரியவரிடம் சென்றவுடன், வெகு நாட்களுக்கு முன்பு அமிர்தசரில் வைத்து வந்த கனவு எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் உள்ளத்தில் கூறினேன், இந்த பெரியவரை தான் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சிம்மாசனத்தில் கனவில் கண்டேன். அவரிடம், ஹசரத் நீங்கள் யார் என்று கேட்டேன். அப்போது அவர், நான் இப்னு மரியம் ஆவேன். அங்கே பாருங்கள், தோட்டத்தின் கதவு உள்ளது, உள்ளே சென்று சுற்றி பாருங்கள் என்று கூறினார். நாங்கள் இருவரும் தோட்டத்தினுள் சென்றோம். முழுவதும் சுற்றி பார்த்தோம். யதார்த்தமாக எனக்கு தாகம் ஏற்பட்டது. என்னுடன் இருந்த நபரிடம், எனக்கு தாகமாக இருக்கிறது, ஆற்றின் தண்ணீர் மிகவும் தாழ்ந்துள்ளது, கை எட்டாது, என்ன செய்வது என்றேன். நாங்கள் களைப்படைந்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தோம். சில நேரம் கழித்து ஒரு பையன், 10-12 வயது உடைய சிறுவன், ஒரு அரண்மனையிலிருந்து வெளியே வந்தான். அவனது கையில் முட்டை வடிவத்தில் கிண்ணம் ஒன்று இருந்தது, அதாவது நீள்வட்ட வடிவில் இருந்தது. அதில் ஏதோ ஒன்று இருந்தது. அதை கொண்டு வந்து எனது கையில் வைத்து விட்டான். இதை குடி என்று கூறினான். எனக்கு தாகமாக இருந்ததால் அந்த கிண்ணத்தை அவனிடமிருந்து வாங்கி அதிலிருந்து ஏறக்குறைய பாதி அளவு குடித்தேன். மீதியை களைப்பாக இருந்த என் நண்பருக்கு கொடுத்தேன். அந்த பையன் அவரிடமிருந்து அந்த கிண்ணத்தை பிடுங்கி என்னிடம் கொடுத்து, இது உனது பங்காகும், இவருக்கு இதில் பங்கு இல்லை, அதாவது கனவில் இவருடன் இருந்த அந்த நபருக்கு இதில் பங்கு இல்லை என்று கூறினான். இதனால் என்னுடன் இருந்த நபர் வெட்கப்பட்டு, நேரம் அதிகமாகிவிட்டது, நாம் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும், போகலாம் என்றார். எனவே நாங்கள் வேகமாக கதவின் பக்கம் வந்தோம். எனது நண்பர் விரைவாக கதவை விட்டு வெளியே சென்று விட்டார். நான் உள்ளேயே இருந்த நிலையில் மௌலவி சாஹிப்பின் மகன் வந்து என்னை எழுப்பி, நீங்கள் தஹஜ்ஜுதிற்கு பிறகு திருக்குரானின் மஞ்சில் ஓதாமல் இன்று தூங்கிவிட்டீர்கள், என்ன காரணம் என்றார். நான் அவரிடம் கோபப்பட்டு, நான் இப்போது அழகான கனவு கண்டு கொண்டிருந்தேன், நீ மிகவும் மோசமான காரியம் செய்து விட்டாய், என்னை எழுப்பிவிட்டாய் என்றேன். அவர், இறைவனின் அடியாரே, சுபு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, மௌலவி சாஹிப் பள்ளிவாசலில் ஜமாத்திற்காக காத்திருப்பார்கள், வாருங்கள் தொழலாம் என்று கூறினார். எனவே நாங்கள் பள்ளிக்கு சென்றோம். உலு செய்துவிட்டு மௌலவி சாஹிபுடன் ஜமாத்தாக தொழுதேன். தொழுது முடிந்தவுடன் நான் கனவின் நிலைகளை இறைவனிடம் துவா செய்ததையும், இறைவன் கனவில் எல்லாவற்றையும் காண்பித்தான் என்ற அனைத்தையும் நான் மௌலவி சாஹிபிடம் எடுத்து கூறினேன். இவ்விரண்டு கனவுகளை தவிர நான் ஹசரத் மிர்சா சாஹிபை எனது முழு வாழ்நாளிலும் ஒருபோதும் நேரில் கண்டதே இல்லை, நான் காதியானுக்கு சென்றதும் இல்லை என்றேன். எனவே இந்த கனவை நான் கூறியதும் மௌலவி சாஹிப் அதன் விளக்கமாக கூறினார்கள். நீங்கள் தோட்டத்தையும் அதில் வறண்ட நதிகளையும் மாளிகைகளையும் கண்டிருக்கின்றீர்கள். இதன் பொருள் ஷரியத்தின் தோட்டமாகும். நதிகள் இக்காலத்தின் ஆலிம்கள் ஆவார்கள். அவர்கள் வறண்டு போய்விட்டார்கள். அவர்களிடம் இப்போது எந்த அறிவும் இல்லை. இவர்களிடம் அசல் ஷரியத் இல்லை. மாளிகைகள் மற்றும் கிண்ணம் ஆகியவை செயல்களை குறிக்கின்றது. அதில் சில தவறுகள் உள்ளன. அது முட்டை வடிவில் இருக்கின்றது, அதாவது நேராக இல்லை. மேலும் கனவில் கிழக்கை நோக்கி சைகை காட்டப்பட்டுள்ளது. அது நமது ஊரில் இருந்து காதியான் நேர்கிழக்கில் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கிழக்கு என்று வரும் ஹதீஸையும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மசீஹ் கிழக்கே இறங்குவார் என்ற ஹதீஸை இது சுட்டிக்காட்டுகிறது. மேலும் நீங்கள் அடையாளமிட்டு காட்டிய அந்த பெரியவர் ஹசரத் மிர்சா குலாம் இமாம் மஹதி மற்றும் மசீஹ் மவூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள். கையால் சைகை காட்டியதன் பொருள், இந்த ஜமாத்தில் இணையாத வரை ஷரியத்தே இஸ்லாம் மற்றும் சொர்க்கத்தின் வாசலை பற்றி முழுமையாக எங்கும் தகவல் கிடைக்காது என்பதாகும். நீங்கள் இறைவனிடம் அடையாளம் கேட்டீர்கள், எனவே இறைவன் இந்த அடையாளத்தை உங்களுக்கு காட்டிவிட்டான். பிறகு அவர்கள் கூறினார்கள், நாம் வெள்ளிக்கிழமை அன்று காதியானுக்கு செல்லவிருக்கின்றோம், நீங்களும் எங்களுடன் வாருங்கள். உங்களுடைய கனவின்படி அந்த பெரியவர் ஹசரத் சாஹிபாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் எந்த கட்டாயமும் இல்லை என்றார். இவ்வாறு நாங்கள் வியாழக்கிழமை அன்று காதியானுக்கு புறப்பட்டோம். நாங்கள் காதியானுக்கு சென்று சேர்ந்த நேரத்தில் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. மௌலவி சாஹிப் ஹசரத் சாஹிபிடம், எமது ஊரைச் சேர்ந்த ஒருவர் சத்தியத்தை தேடி இங்கு வந்துள்ளார், அவர் நோன்பு வைத்திருந்தார், எனவே காய்ச்சல் வந்துவிட்டது என்று கூறினார்கள். ஹசரத் சாஹிப் என்னை பார்த்து, மௌலவி சாஹிப், நீங்கள் ஏன் அவரை நோன்பு வைத்துக் கொண்டு பயணம் செய்ய வைத்தீர்கள்? வழியில் காய்ச்சலோ அல்லது வேறு நோய் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது திருக்குரானின் விருப்பத்திற்கு மாற்றமானதாகும். சரி, நாம் மருந்து கொடுத்து அனுப்புகின்றோம், இன்ஷா அல்லாஹ் நிவாரணம் கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். மருந்து வந்தது. ஹாமித் அலி சாஹிப் கொண்டு வந்தார்களா அல்லது வேறு யார் கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை. நான் மருந்து குடித்தேன், காய்ச்சல் குணமாகிவிட்டது. காய்ச்சலின் மயக்க நிலையில் நான் அப்போது ஹசரத் சாஹிபை சரியாக அடையாளம் பார்க்க முடியவில்லை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது. நாங்கள் ஒலு செய்துவிட்டு விரைவாக முதல் வரிசையில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே சென்று விட்டோம். முதல் வரிசையில் இடம் கிடைத்து விட்டது. முதலில் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப், அதன் பிறகு மௌலவி சாஹிப், அதாவது முதல் கலீபத்துல் மசீஹ் ஆகியவர்கள் வந்தனர். அவர்களுக்கு பிறகு ஹசரத் மிர்சா சாஹிப் வருகை தந்தார்கள். நான் அவர்களை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுகொண்டேன், இவர்தான் நான் கனவில் கண்ட பெரியவர் ஆவார். நான் எனது மௌலவி சாஹிபிடம் கூறிவிட்டேன், இவர்தான் இப்னு மரியம் ஆவார், இவரைத்தான் நான் இரண்டு முறை கனவில் கண்டேன், மௌலவி சாஹிபிற்கு திருப்தி ஏற்பட்டுவிட்டது. இனி இவரே பையத் செய்து விடுவார் என்று எண்ணினார்கள். ஆம், நாங்கள் காதியானுக்கு புறப்பட்ட போது 4 பேர் இருந்தோம். 1 நான், 2 மௌலவி சாஹிப், 3வது எனது கனவில் என்னுடன் இருந்த அந்த நபர் ஆவார். 4வது நபர் மண்பாண்டங்கள் செய்யும் ஒருவராவார். அவர் பையத் செய்வதற்காக வந்தார். ஆக மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் குத்பா ஓதினார்கள். ஜும்மாவும் அவரே தொலைவைத்தார் என்றுதான் நினைக்கின்றேன். எனவே ஜும்மா தொழுகைக்கு பிறகு பையத் செய்பவர்கள் வந்து பையத் செய்யலாம் என்று குரல் கொடுக்கப்பட்டது. அன்று பலர் பையத்திற்காக வந்திருந்தார்கள். அவர்களில் எங்களுடன் வந்த அந்த 4வது நபர் மண்பாண்டங்கள் செய்பவர் அவரும் இருந்தார். நாங்கள் பையத் செய்வதற்காக சென்றபோது எனது கனவிலும் என்னுடன் இருந்த அந்த நபர் பையத் செய்வதை விட்டு என்னை தடுத்தார். எனது உள்ளத்தில் யூகங்களை ஏற்படுத்தினார். நீ ஹசரத் சாஹிபின் நூல்களை படிக்கின்றீர், எனவே அதே சிந்தனைகள் கனவு வடிவில் தோன்றியிருக்கின்றது. வேறு எதுவும் இல்லை, இது உண்மை கிடையாது, உனது கனவு தவறான கனவாகும் என்று கூறி யூகங்களை ஏற்படுத்தினார். இவ்வனைத்தும் வெறும் ஏமாற்றமாகும் என்று கூறினார். நான் அறிவில் மிகவும் பலவீனமானவன் ஆவேன். அதாவது இதன் காரணமாக அவர் என்னை பய செய்வதை விட்டு தடுத்தார். எனவே நாங்கள் அடுத்த நாள் அதிகாலையில் நாங்கள் நால்வரும் காதியானிலிருந்து ஊருக்கு திரும்பினோம். பட்டாலாவிலிருந்து அலிவால் என்ற ஊருக்கு செல்லும் சாலையில் மொலேவால் வரை சென்றதும் நீ பைய செய்துவிட்டாயா என்று மௌலவி சாஹிப் என்னிடம் கேட்டார்கள். நான் இல்லை என்று பதில் கூறினேன். ஏன் பைய செய்யவில்லை என்று கேட்டார்கள். உனக்கு உனது கனவின்படி எல்லாம் நிறைவேறிவிட்டது, பிறகு ஏன் பைய செய்யவில்லை என்று கேட்டார்கள். நான் அவரிடம், இந்த நபர் என்னை தடுத்தார், நீ மிர்சா சாஹிப்பின் நூல்களை படிக்கின்றாய், எனவே அந்த சிந்தனைகள் யாவும் கனவுகளின் வடிவில் உனக்கு தோன்றியிருக்கின்றது, வேறு எதுவும் இல்லை என்று கூறினார் என்றேன். இதை கேட்டதும் மௌலவி சாஹிப் என்னிடமும் அந்த நபரிடமும், அவர் மௌலவி சாஹிப்பின் சிறிய தந்தையின் மகனாவார், மிகவும் கோபமடைந்தார்கள். என்னிடம், இனி எனக்கும் உனக்கும் இடையே ஆசிரியர் மாணவர் உறவு அல்லது வேறு எந்த உறவும் கிடையாது என்று கூறினார்கள். நாங்கள் அசர் தொழுகையின் நேரத்தில் எங்களது ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அதன் பிறகு நான் 4-5 நாட்களாக ஊரில் இருந்தேன். ஆனால் மௌலவி சாஹிப் என்னிடம் கோபமாகவே இருந்தார்கள். தற்செயலாக மோசா பாம்படியில் இருந்து எனக்கு பாபு ஜான் முகம்மதுவின் கடிதம் வந்தது. நான் பணி மாற்றம் அடைந்து கோட்டி நகர் ஹர்சுவாலுக்கு வந்துவிட்டேன். என்னிடம் வேலை அதிகமாக இருக்கிறது, நீங்கள் வேலையை விட்டு வந்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எனவே கடிதம் கிடைத்ததும் மோசா பாம்படி அல்லது கோட்டி ஹர்சுவாலுக்கு கண்டிப்பாக வாருங்கள் என்று எழுதியிருந்தார். எனது உள்ளமும் சற்று கவலையடைந்திருந்தது. எனவே கடிதம் கிடைத்த மறுநாள் ஹர்சிவால் ஆற்றின் பங்களாவுக்கு காதியான் வழியாக சென்று சேர்ந்தேன். பாபு சாஹிப் மிகவும் மகிழ்ச்சியுடன் என்னை உபசரித்தார்கள். அடுத்த நாள் என்னிடம் பணி ஒப்படைக்கப்பட்டது. நானும் பணிகளில் மூழ்கிவிட்டேன். 3வது நாள் எனக்கு 3வது கனவு வந்தது. அந்த கனவில் ஹசரத் மிர்சா சாஹிப் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என் அருகே வந்து உட்கார்ந்தார்கள். நான் மரியாதையின் நிமித்தமாக பெரியவர்களின் மரபுப்படி காலை முத்தமிடுவதற்காக எனது தலையை கவிழ்த்தினேன். ஆனால் ஹசரத் சாஹிப் தங்களது அருளுக்குரிய கரங்களால் என்னை அவ்வாறு செய்வதிலிருந்து தடுத்தார்கள். இது ஷிர்க் ஆகும் என்று கூறினார்கள். பிறகு மியா ஃபசல்தீன், பாரும், நீர் இறைவனிடம் துவாவின் மூலமாக அடையாளத்தை கேட்டீர். எனக்கு வெளிப்படையாகவோ அல்லது கனவின் மூலமாகவோ அடையாளம் காண்பிக்கப்படாவிட்டால் கியாமத்தில் நீ மசீஹ் மவ்ஊதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பதற்கு இறைவா, எனக்கு எதிராக உன்னிடம் எந்த ஆதாரமும் இருக்காது என்று கூறி துவா செய்தீர். எனவே இப்போது உமக்கு அடையாளம் கிடைத்து விட்டது, உம் மீது ஆதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த அளவிற்கு மட்டும் பேசிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நான் கனவிலிருந்து விழித்தெழுந்தேன். அழ ஆரம்பித்தேன். கண்ணீரால் எனது சட்டை நனையும் அளவிற்கு அழுதேன். அந்த தருணமே நான் பாபு சாஹிப்பிடம் தகவல் தெரிவிக்காமல் வெறும் காலால் எழுந்து ஓடினேன். செருப்பு கூட அணியவில்லை. ஒரு நபர் நான் இவ்வாறு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து பாபு சாஹிப்பிடம் சென்று, மேஸ்திரி சாஹிப் தம் ஊருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறிவிட்டார். உடனே பாபு சாஹிப் குதிரையை ஓட்டிக்கொண்டு என்னை பின்தொடர்ந்தார்கள். என்னை ஹர்சுவால் ஆற்று பாலத்தில் வைத்து பிடித்து விட்டார்கள். உங்களுக்கு என்னவாயிற்று? அனுமதி வாங்காமல் உங்கள் ஊருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீரே, நலம்தானா என்று கேட்டார். நான், என்னை விட்டுவிடுங்கள், நான் காதியானுக்கு போய்கொண்டிருக்கிறேன், எனது ஊருக்கு செல்லவில்லை என்றேன். காதியானின் பெயரை கேட்டவுடன் அவர் கொதித்தெழுந்தார். ஏனென்றால் அவர் எதிரியாவார், இன்னும் எதிர்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் என்னை விடவில்லை. நான் மிகவும் பணிவுடன், பாபு சாஹிப் என்னை போக விடுங்கள், இல்லையேல் நான் இங்கேயே உயிரை விட்டு விடுவேன். ஏனென்றால் இது எனது கட்டுப்பாட்டில் இல்லை. ஏதோ ஒரு சக்தி என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. நான் 3 நாட்களுக்கு பிறகு பணியில் ஆஜராகி விடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று கூறினேன். அவர் என்னை விட்டுவிட்டார். நான் மிர்சா சாஹிப் உண்மையாளர் ஆவார் என்று கூறிக்கொண்டிருந்தேன். எனது உள்ளத்தின் கருத்துக்களை அவர்கள் கூறினார்கள். உன் மீது அத்தாட்சி நிறைவடைந்து விட்டது என்று கூறிவிட்டார்கள். எனவே நான் காதியானுக்கு வந்துவிட்டேன். இப்போது புக் டிப்போ உள்ள இடத்தின் பின்னால் அச்சகம் இருந்தது. கிணற்றுக்கு அருகில் முகமது இஸ்மாயில் அச்சகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் நான் மிர்சா சாஹிப்பை சந்திக்க வேண்டும் என்றேன். அவர், லுகர் தொழுகைக்கு முபாரக் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், அங்கு நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் என்றார். அன்று அவர்கள் லுகர் தொழுகையில் வரவில்லை. மகரிப் நேரத்தில் அவர்கள் வருகை தந்தார்கள். நான் அவர்களை சந்தித்தேன். ஹுசூர், நான் பையத் செய்ய வேண்டும் என்றேன். ஹுசூர், 3 நாட்களுக்கு பிறகு பையத் வாங்கப்படும் என்று கூறினார்கள். நான் 3 நாட்கள் வரை அங்கு தங்கினேன். 3ஆம் நாள் நான் மீர் காசிம் அலி சாஹிப், ஃபாரூக் பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் 3ஆவது வேறு ஒரு நபர் இருந்தார். அவரது பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. சையத் சர்வர் ஷா சாஹிபாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் பையத் செய்தோம். இவ்வாறு ஜமாத் அஹ்மதியாவில் நான் இணைந்தேன். அல்லாஹ் தாலா இவ்வாறும் மக்களை பையத் செய்ய வைத்தான். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நமது தப்லீகிற்கான பல பணிகளை வானவர்கள் செய்கிறார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் தாலா இந்த எல்லா சஹாபாக்களின் தரஜாவை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. அவர்களின் சந்ததிகளுக்கு இவர்களின் நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள நல்வாய்ப்பு நல்குவானாக. இப்போது நான் ஒரு ஷஹீதை பற்றி அறிவிக்க விரும்புகின்றேன். இவரது ஜனாசாவை ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். இவர் மதிப்பிற்குரிய சௌத்ரி நுஸ்ரத் மஹமூத் சாஹிப், சௌத்ரி மன்சூர் அகமது சாஹிப் மோந்தன் அவர்களின் மகன் ஆவார்கள். இவரது குடும்பத்தில் அஹமதியத் ஹசரத் சௌத்ரி இனாயத்துல்லா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக கிடைத்தது. இவர் ஹசரத் மசீமுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவர் ஷஹீத் மர்ஹூமின் பாட்டனார் சௌத்ரி இஹ்லாஸ் அகமது சாஹிப்பின் மைத்துனர் ஆவார். இவரது முயற்சியினால் பிற்காலத்தில் சௌத்ரி இஹ்லாஸ் அகமது சாஹிப் அவர்களும் முதல் ஹலீஃபாவின் காலத்தில் பைய செய்தார்கள். இவரது குடும்பம் சியால்கோட் மாவட்டத்தின் பெல்வால்பூர் ஊரை சேர்ந்ததாகும். சௌத்ரி நுஸ்ரத் சாஹிப் ஏறக்குறைய 30 வருடங்களாக மண்டி பஹாவுத்தீனில் வசித்து வந்தார்கள். 2008ஆம் ஆண்டு தமது மனைவி மற்றும் சிறிய மகளுடன் லாங் ஐலாண்ட், நியூயார்க், அமெரிக்காவில் சென்று அங்கு வாழ்ந்து வந்தார்கள். நுஸ்ரத் மஹமூத் சாஹிப் மார்ச் 6, 1949ஆம் ஆண்டு சியால்கோட் மாவட்டத்தின் பெல்வால்பூரில் பிறந்தார்கள். பிறகு சியால்கோட்டின் மர்ரே காலேஜில் கிராஜுவேஷன் முடித்தார்கள். பிறகு சுகர்மில் மண்டி பஹாவுதீனில் பணிபுரிந்தார்கள். ஏறக்குறைய 35 வருடங்கள் மேனேஜராக பணியாற்றினார்கள். பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர் அமெரிக்காவிற்கு மாற்றமாகி போய்விட்டார். செப்டம்பரில் இவர் தமது இளைய மகள் ஷாஹிசா மஹமூத் சாஹிபா அவர்களின் திருமணத்திற்காக அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தான் வந்தார்கள். அக்டோபர் 5, 2012 அன்று ஷாஹிசா மஹமூதாவின் திருமணம் சாத் ஃபாரூக் சாஹிப் ஷஹீதுடன் ஆனது. இவர் திருமணத்திற்கு பிறகு 3ஆவது நாளே ஷஹீதாக்கப்பட்டார். இவர் ஃபாரூக் அமர் சாஹிப் கஹலூவின் மகன் ஆவார். 19 அக்டோபர் அன்று ஜும்மா நாளில் சாத் ஃபாரூக் சாஹிப் ஷஹீத் ஆனார்கள் என்று அவருடைய ஜனாசாவை அறிவிக்கும் போது நான் கூறினேன். இவருடைய 2வது சம்பந்தி ஃபாரூக் அகமது கலூ சாஹிப் மற்றும் இன்னும் சிலர் பைத்துல் ஹம்து பள்ளிவாசலில் பல்தியா டவுனில் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் இவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டார்கள். சாத் ஃபாரூக் சாஹிப் மோட்டார் சைக்கிளில் இருந்தார்கள். அவர் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். அவரது ஜனாசா 2-3 வாரங்களுக்கு முன்பு நடந்தது. இன்னும் 2 பேர் காயமடைந்தார்கள். சௌத்ரி நுஸ்ரத் மஹமூத் சாஹிபுக்கு கழுத்தில் 1 தோட்டாவும் நெஞ்சில் 2 தோட்டாக்களும் பாய்ந்தன. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். முதலில் அப்பாசி சையத் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். பிறகு ஆகா கானுக்கு மாற்றப்பட்டார்கள். ஏறக்குறைய 38 நாட்கள் இவர் சிகிச்சை பெற்று வந்தார். இறுதியில் காயங்கள் தாங்க முடியாமலும் இன்னும் காயங்கள் மோசமடைந்ததன் காரணமாகவும் நவம்பர் 27 அன்று செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணிக்கு இவர் இறைவனடி சேர்ந்தார். ஷஹாதத்தின் உயர் பதவியை அடைந்தார். இந்நாளில்லாஹிவா இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராவார். இவருக்கு மார்க்க தொண்டாற்றுவதில் எல்லையில்லாத ஆர்வம் இருந்தது. மண்டி பஹாவுதீனில் வசிக்கும் போது இவர் செக்ரட்டரி ரிஷ்தா நாத்தா, செக்ரட்டரி தாவத்தே இலல்லா, இன்னும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. 2008 அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து சென்ற பின்பு லாங் ஐலாண்ட் நியூயார்க் அமெரிக்காவில் செக்ரட்டரி தர்பியத் என்ற பொறுப்பில் இருந்து தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. மர்ஹூம் மிகவும் தூயவர், நேர்மையான பண்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். அவர் பணிபுரிந்து வந்த இடத்தில் ஹானஸ்டி அவார்டு ஒருமுறை அவருக்கு கிடைத்தது. கிலாபத்துடன் ஆழமான தொடர்பு இருந்தது. எல்லாவித சந்தாக்களிலும் முந்திக் கொண்டு பங்கெடுப்பவர் ஆவார். தாவத்தே இலல்லாஹ்வின் புரோகிராம்களில் இவர் சுயமாக பங்கெடுக்க முடியாவிட்டால் தமது வண்டியை கொடுப்பார். இதனால் நற்கூலி கிடைப்பதற்காக அவர் அவ்வாறு செய்வார். இவரது மகன் காஷிப் அகமது தானிஷ் இவரை பற்றி எழுதுகின்றார். எனது தந்தையை நான் மிகவும் அன்பானவராகவும் நேசிக்கும் ஒரு மனிதராகவும் கண்டேன். குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரை எப்போதும் தமது பிள்ளைகளை அதிகமாக கவனித்து வந்தார்கள். கல்வி புகட்டுவதற்காகவும் உயர்ந்த நல்லொழுக்கத்தில் நிலை பெறுவதற்காகவும் எப்போதும் முயற்சி செய்து வந்தார்கள். அவரது பேச்சு உயர்தரம் வாய்ந்ததாகவும் மிருதுவானதாகவும் இருக்கும். ஒருபோதும் குழந்தைகளை நீ என்று கூறி அழைப்பதில்லை, நீங்கள் என்றே அழைப்பார்கள். இவரது மகன் கூறுகின்றார், நான் ஜமாத் பணிகளில் ஈடுபடுவதை மிக அதிகமாக பாராட்டுவார்கள். கிலாபத்தி அஹமதியாவுடன் ஒரு உறுதியான தொடர்பு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். வீட்டிற்கு வந்தால் முதலில் குழந்தைகளின் தொழுகையை பற்றி கேட்பார்கள். ஏதாவது காரணத்தால் தொழாமல் இருந்தால் உடனே தொழுமாறு கூறுவார்கள். குழந்தையாக இருந்தபோது அவர்கள் தம்முடன் தொழுகைக்காக அழைத்து செல்வார்கள். வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது பயணத்தில் இருந்தாலோ எங்கிருந்தாலும் தொழுகையை குறிப்பாக பேணி வருவார்கள். யாரிடமும் கடினமான தொனியில் பேசியதே இல்லை. எப்போதும் நல்லொழுக்கம் தொடர்பாக போதிப்பார்கள். எல்லாரும் அவரது மிருதுவான பேச்சு மற்றும் நடவடிக்கையால் விரைவாக அவர் பக்கம் ஈர்க்கப்படுவர். மர்ஹூமின் மனைவி இப்போது அமெரிக்காவில் இருக்கின்றார். இங்கும் வந்திருந்தார்கள், ஆனால் பிறகு உடல் நலம் சரியில்லாததால் சென்று விட்டார்கள். அவர்களுக்காகவும் அங்கு சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஷிஃபாவை வழங்குவானாக. அவரது மகன் காஷிப் அகமது தானிஷ் கனடாவில் வசிக்கின்றார். அங்கு கனடாவின் நாயிப் சதர் ஹுதாமுல் அஹமதியா என்ற பொறுப்பிலிருந்து தொண்டு செய்வதற்குரிய பாக்கியத்தை பெற்று வருகின்றார். மர்ஹூமுக்கு 3 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் சாத் ஃபாரூக் சாஹிப்பின் பிரிவால் விதவையாகியுள்ளார்கள். முகமது முனீர் ஷம்ஸ் சாஹிப் ஏறக்குறைய 11 வருடம் மண்டி பஹாவுத்தீனில் முரப்பியாக இருந்துள்ளார்கள். அவர் எழுதுகின்றார், மண்டி பஹாவுத்தீனில் 11 வருடம் மாவட்ட முரப்பியாக பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சுகர் மில்லின் ஒரு டிபார்ட்மெண்டில் இவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக இருந்தார். அந்த ஊரின் ஜயீம் அன்சாருல்லாவாக இருந்தார். செக்ரட்டரி ரிஷ்தா நாத்தாவாகவும் இருந்தார். பைத்துஸ் ஜிகர் கெஸ்ட் ஹவுஸின் முரப்பி ஹவுஸின் கமிட்டியின் தலைவராகவும் இருந்தார். ஜமாத்தாக ஐவேளை தொழுகைகளை தொழுது வந்தார். பிறகு உணவு உண்டுவிட்டு அலுவலகத்திற்கு செல்வார். தஹஜ்ஜு தொழுபவர் ஆவார். முரபி ஹவுஸ் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது. முரபி சாஹிப் கூறுகின்றார்கள், பலமுறை தனியாக தொழ வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு வரும்போது நான் முயற்சி செய்து தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவேன். ஃபஜருக்கு முன்னால் சீக்கிரமாக சென்று நஃபில் தொழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது எப்போது சென்றாலும் நுஸ்ரத் மஹமூத் சாஹிப் அங்கு தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் அழுதழுது துவா செய்து கொண்டிருப்பார்கள். தமது வருமானத்திற்கு ஏற்ப சரியான பட்ஜெட் கொடுப்பார்கள். உரிய நேரத்திற்குள் சந்தாவை செலுத்தி வந்தார்கள். சதக்கா மற்றும் நற்காரியங்களில் அதிகமாக பங்கெடுப்பார்கள். ஏழைகள், தேவையுடையவர்கள், ஊனமுற்றவர்கள் ஆகியோர்களை கவனித்து வந்தார்கள். அவ்வாறே தூய்மையை விரும்புபவராவார். அவர் தமது சுத்தத்தை பேணியதுடன் கெஸ்ட் ஹவுஸையும் சுத்தமாக வைத்திருக்கும் பக்கம் கவனத்துடன் இருந்தார். முரப்பி சாஹிப் கூறுகின்றார்கள், நடைப்பயிற்சிக்கு என்னுடன் செல்வார். அப்போது அவர் ஒருபோதும் உலக பேச்சுக்களை பேசியதே இல்லை. எப்போதும் தாவத்தே இல்லல்லாஹ் மற்றும் ஜமாத் தொடர்பாகவே பேசி வந்தார். தமது வண்டியை ஜமாத் பணிகளுக்காகவும் ஏழை பெண்களின் திருமணத்திற்காகவும் பெட்ரோல் போட்டு கொடுப்பார்கள். வரும்போதும் போகும்போதும் ஏழைகளுக்கு லிப்ட் தேவைப்பட்டால் அவர்களுக்கு லிப்ட் கொடுப்பார்கள். அவர் கூறுகின்றார், நான் ஒருபோதும் அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. அகமதி அல்லாத ஒரு வேலைக்காரர் இவரிடம் இருந்தார். அவர் கூறுகின்றார், நான் நுஸ்ரத் சாஹிபுடன் 25 வருடங்களாக பணியாற்றியுள்ளேன். வாழ்க்கையில் அவர் ஒருமுறை கூட என்னை ஏசியதே இல்லை, கோபப்பட்டதில்லை. தம்மிடம் வேலை பார்த்தவர்களுக்கு ஒவ்வொரு பெருநாளிலும் புதிய துணிகள் வாங்கி கொடுப்பார்கள், அன்பளிப்புகளை வழங்கி வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான நேசம் இருந்தது. ஹுத்பாவை எப்போதும் லைவாக கேட்பார்கள். நடைப்பயிற்சியில் செல்லும் போது இன்று இவ்வாறு கூறப்பட்டது, என்னென்ன விஷயங்களின்பால் கவனமூட்டப்பட்டது என்று பேசி வருவார்கள். இப்போது மார்க்கத்திற்கு உலகத்தை விட அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். அவ்வாறே முரபி சாஹிப் கூறுகின்றார்கள், ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியது வந்தால் அவர் முதலில் முரபி சாஹிப் மற்றும் அவரது குடும்பத்தை முதலில் காரில் அழைத்து சென்று இறக்கிவிட்டு பிறகு மீண்டும் வந்து தமது குடும்பத்தை அழைத்து செல்வார்கள். விருந்துகளில் ஏழைகளை கண்டிப்பாக அழைப்பார்கள். அல்லாஹ் தாலா இவரது தரஜாக்களை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவரது பிள்ளைகள் இவரது நன்மைகளை தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி செய்ய நல்வாய்ப்பு நல்குவானாக. பாகிஸ்தானில் அஹ்மதியத்தின் எதிரிகளின் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக. தனது சிறப்பான அருளை வழங்கியவாறு நமக்கு வெற்றி மற்றும் உதவியின் காட்சிகளை விரைவாக காட்டுவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்நாட்களில் துவாக்களின் பக்கம் மிக அதிகமாக கவனம் செலுத்துங்கள்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر